மத்தேயு அதிகாரம் 12. அப்போது இயேசு யூதர்களுக்கு முக்கியமான வாரத்தின் ஓய்வு நாளன்று வயல்வெளியில் நடந்து கொண்டிருந்தார். இயேசுவின் சீடர்கள் அவருடன் இருந்தனர். அவர்கள் பசியுடன் இருந்தனர். எனவே சீடர்கள் கதிர்களை பிடுங்கி உண்டனர். இதை பரிசேயர்கள் பார்த்தார்கள். அவர்கள் இயேசுவிடம்,
பாருங்கள், யூத சட்டத்துக்கு எதிராக ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உங்கள் சீடர்கள் செய்கிறார்கள்
என்றனர். இயேசு அவர்களிடம்,
தாவீது என்ன செய்தான் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவனுடைய வீட்டுக்கு சென்றான். தேவனுக்கு காணிக்கையாக்கப்பட்ட அப்பத்தை தாவீதும் மற்றவர்களும் உண்டார்கள். அந்த அப்பத்தை உண்டது குற்றமா? ஆசாரியர்கள் மட்டுமே அந்த அப்பத்தை உண்ணலாம். நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் படித்திருக்கிறீர்கள், அதாவது ஓய்வு நாளில் ஆலயங்களில் ஆசாரியர்கள் ஓய்வு கொள்ளாமல் சட்டத்தை புறக்கணிக்கிறார்கள் என்று. ஆனால் அவ்வாறு செய்யும் ஆசாரியர்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயத்தை காட்டிலும் மேலானவர் இங்கே இருக்கிறார். வேதாகமம் கூறுகிறது, எனக்கு விலங்குகளை பலியிடுவது விருப்பமானதல்ல, மக்களிடம் இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அவ்வார்த்தைகளின் உண்மையான பொருள் உங்களுக்கு தெரியாது. அதன் பொருளை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக்க மாட்டீர்கள். மனிதகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார்
என்று பதிலுரைத்தார். இயேசு அவ்விடத்தை விட்டு ஜப ஆலயத்துக்குள் நுழைந்தார். ஜப ஆலயத்துக்குள் சூம்பிய கையுடன் ஒருவன் இருந்தான். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான ஒரு காரணத்தை தேடி சில யூதர்கள் அங்கிருந்தனர். எனவே அவர்கள் இயேசுவிடம்,
ஓய்வு நாளில் குணப்படுத்துவது சரியா
என்று கேட்டார்கள். இயேசு,
உங்களில் யாருக்கேனும் ஓர் ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் ஒரு குழியில் விழுந்தால் நீங்கள் அதை குழியிலிருந்து தூக்கி எடுப்பீர்கள் அல்லவா? ஓர் ஆட்டை காட்டிலும் மனிதன் நிச்சயமாக மேலானவன். எனவே ஓய்வு நாளில் நற்செயல்களை செய்ய மோசேயின் நியாயப்பிரமாணம் அனுமதிக்கின்றது
என்று பதிலளித்தார். பிறகு இயேசு சூம்பிய கையுடைய மனிதனிடம்,
எங்கே உன் கைகளை காட்டு
என்றார். அவன் இயேசு காணுமாறு தன் சூம்பிய கையை நீட்டினான். அது மற்ற கையைப் போல குணமாயிற்று. ஆனால் பரிசேயர்கள் இயேசுவை கொல்ல திட்டம் தீட்டியவாறு அங்கிருந்து விலகிச் சென்றனர். பரிசேயர்களின் எண்ணத்தை அறிந்த இயேசு அவ்விடத்தை விட்டு நீங்கினார். ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு நோயாளிகள் அனைவரையும் குணமாக்கினார். ஆனால் தான் யார் என்பதை மற்றவர்களிடம் கூறக்கூடாது என அவர்களை எச்சரித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நடக்கும்படிக்கு இவ்வாறு இயேசு செய்தார். ஏசாயா சொன்னது இதுவே,
இதோ என் ஊழியன், நான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் இவரை நேசிக்கிறேன், இவரை குறித்து நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், என் ஆவியை இவர் மேல் அமரச் செய்வேன், இவர் தேசங்களுக்கு என் நேர்மையான நியாயத்தை கூறுவார், இவர் வாக்குவாதம் செய்யார், கூக்குரல் செய்யார், வீதிகளில் உள்ள மக்கள் இவர் குரலை கேளார், ஏற்கனவே வளைந்த நாணலை கூட இவர் உடைக்க மாட்டார், அணையப் போகிற விளக்கை கூட இவர் அணைக்க மாட்டார், நியாய தீர்ப்பு செய்து முடிக்கும் வரை இவர் தம் முயற்சியில் தளரமாட்டார், எல்லா மக்களும் இவரிடம் நம்பிக்கை கொள்வார்கள்.
பின்னர் சிலர் இயேசுவிடம் ஒரு மனிதனை அழைத்து வந்தனர். குருடனான அவனால் பேசவும் முடியவில்லை, ஏனென்றால் அவனுக்குள் ஒரு பிசாசு இருந்தது. இயேசு அவனை குணப்படுத்தினார். அவனால் பார்க்கவும் பேசவும் முடிந்தது. வியப்புற்ற மக்கள்,
தேவன் தாம் அனுப்பி வைப்பதாக வாக்களித்த தாவீதின் குமாரன் இவர்தான் போலும்
என்றனர். மக்கள் இவ்வாறு கூறுவதை பரிசேயர்கள் கேட்டனர். பரிசேயர்கள்,
பெயெல்செபூலின் வல்லமையே இயேசு பிசாசுகளை ஓட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்
என்று கூறினர். பெயெல்செபூல் பிசாசுகளின் தலைவன். இயேசு பரிசேயர்களின் எண்ணங்களை அறிந்தார். எனவே இயேசு
தனக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் பிரிவுகளை கொண்ட எந்த ராஜ்யமும் அழிந்துவிடும். பிரிவு கொள்கின்ற எந்த நகரமும் நிலைக்காது. பிரிகின்ற எந்த குடும்பமும் முன்னேற்றம் அடையாது. எனவே சாத்தான் தன்னுடைய பிசாசுகளையே துரத்தினால் சாத்தான் பிரிந்திருக்கிறான். எனவே சாத்தானின் ராஜ்யம் நிலைத்திருக்காது. நான் பிசாசுகளை விரட்டும் பொழுது சாத்தானின் வல்லமையை நான் பயன்படுத்துவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அது உண்மையெனில் உங்கள் மனிதர்கள் பிசாசுகளை விரட்ட எந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள்? எனவே உங்கள் மக்களே, நீங்கள் சொல்வது பொய் என்று நிரூபிக்கிறார்கள். ஆனால் பிசாசுகளை விரட்ட நான் தேவ ஆவியின் வல்லமையை பயன்படுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் வந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. ஒருவன் வலிமையான மனிதனின் வீட்டுக்குள் புகுந்து திருட நினைத்தால் முதலில் அவ்வலிமையான மனிதனை கட்டிப்போட வேண்டும். பின்னரே அவன் அவ்வலிமையான மனிதனின் வீட்டிலிருந்து பொருட்களை திருட முடியும். என்னுடன் இல்லாதவன் எனக்கு எதிரானவன், என்னுடன் சேர்ந்து செயல் புரியாதவன் எனக்கு எதிராக செயல்படுகிறவன். அதனால் நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னிக்கப்படுவார்கள். மேலும் மனிதர்கள் சொல்லுகின்ற எல்லா தீயவற்றுக்கும் மன்னிப்புண்டு. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. மனிதகுமாரனுக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இப்பொழுதோ அல்லது எதிர்காலத்திலோ அவன் மன்னிக்கப்படமாட்டான். நல்ல பழங்கள் தேவையெனில் நல்ல மரத்தை வளர்க்க வேண்டும். மரம் தீயதானால் பழங்களும் தீயனவாகும். ஒரு மரத்தின் தரம் அதன் பழங்களைக் கொண்டே அறியப்படும். பாம்புகள் நீங்கள், பொல்லாதவர்கள் நீங்கள், நீங்கள் எப்படி நல்லவற்றை கூற முடியும்? உள்ளத்தில் உள்ளதையே வாய் பேசுகிறது. ஒரு நல்லவன் தன் உள்ளத்தில் நல்லவைகளை வைத்திருக்கிறான். எனவே அவன் நல்லவைகளை உள்ளத்திலிருந்து பேசுகிறான். ஆனால் பொல்லாத மனிதன் தன் உள்ளத்தில் பொல்லாதவைகளை சேர்த்து வைத்திருக்கிறான். எனவே அவன் பொல்லாதவைகளை தன் உள்ளத்திலிருந்து பேசுகிறான். மனிதர்கள் தாங்கள் பேசுகிற கவனமற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது நியாயத்தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளில் நடக்கும். உங்களது வார்த்தைகளே உங்களுக்கு நியாயம் வழங்க பயன்படுத்தப்படும். உங்களது வார்த்தைகளே உங்களை நல்லவர் என்றும் உங்கள் வார்த்தைகளே உங்களை தீயோர் என்றும் நியாயம் தீர்க்கும்
என்று சொன்னார். பின்னர் பரிசேயர்கள் சிலரும் வேதபாரகர்கள் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழி கூறினார்கள். அவர்கள்,
போதகரே, உம்மை நிரூபிக்கும்படியாக ஓர் அற்புதம் செய்து காட்டும்
என்று கேட்டனர். அதற்கு இயேசு,
பொல்லாதவர்களும் பாவிகளும்தான் அற்புதங்களை ஆதாரமாக கேட்பார்கள். ஆனால் எந்த அற்புதமும் அவர்களுக்கு ஆதாரமாக காட்டப்படமாட்டாது. தீர்க்கதரிசி யோனாவிற்கு நிகழ்ந்த அற்புதம் மட்டுமே ஆதாரமாக கொடுக்கப்படும். யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில் 3 பகலும் 3 இரவுகளும் இருந்தான். அதைப்போலவே மனிதகுமாரனும் கல்லறைக்குள் 3 பகலும் 3 இரவுகளும் இருப்பார். மேலும் நியாயத்தீர்ப்பு வழங்கும் நாளில் நினைவே பட்டணத்து மனிதர் உயிர்த்தெழுந்து இன்று வாழ்கின்ற உங்கள் தவறுகளை நிரூபிப்பார்கள். ஏனென்றால் யோனாவின் போதனையை கேட்டு அவர்கள் மனந்திரும்பினார்கள். நான் சொல்லுகிறேன், நான் யோனாவை காட்டிலும் மேன்மையானவன். நியாயத்தீர்ப்பு வழங்கும் நாளில் தென்திசையின் ராணி உயிர்த்தெழுந்து உங்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஏனென்றால் அந்த ராணி மிக தொலைவிலிருந்து சாலமோனின் ஞானம் செறிந்த போதனைகளை கேட்க பயணப்பட்டு வந்தாள். நான் சொல்லுகிறேன், நான் சாலமோனை காட்டிலும் மேலானவன். பிசாசின் பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளிருந்து வெளியில் வரும்பொழுது வறண்ட நிலப்பகுதியில் ஓய்விடம் தேடி அலைகிறது. ஆனால் அதற்கு ஓய்விடம் கிடைப்பதில்லை. எனவே அந்த ஆவி, நான் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி செல்வேன் என்று சொல்லி அந்த ஆவி திரும்பி அதே மனிதனிடம் வரும்பொழுது அது இருந்த இடம் வெறுமையாயும் சுத்தமாயும் ஒழுங்குடனும் இருப்பதை அறிகிறது. பின்னர் வெளியேறி தன்னிலும் பொல்லாத மேலும் 7 பொல்லாத ஆவிகளை அழைத்து வருகிறது. எல்லா ஆவிகளும் அவனுக்குள் புகுந்து வசிக்கின்றன. முன்பை விட அவனுக்கு ஆழ்ந்த தொல்லை ஏற்படுகிறது. இன்று வாழ்கின்ற பொல்லாதவர்களுக்கும் அப்படியே நேரும்
என்று பதிலளித்தார். இயேசு மக்களிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவரது தாயும் சகோதரர்களும் வெளியில் நின்றிருந்தனர். அவர்கள் இயேசுவிடம் பேச விரும்பினர். ஒருவன் இயேசுவிடம்,
உம் தாயும் சகோதரர்களும் வெளியில் காத்திருக்கின்றனர், அவர்கள் உம்மிடம் பேச விரும்புகிறார்கள்
என்றான். இயேசு,
யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்
என்று கேட்டார். தன் சீஷர்களை சுட்டிக்காட்டி,
பாருங்கள், இவர்களே என் தாயும் சகோதரர்களும், பரலோகிலிருக்கும் என் பிதா விரும்பும் செயல்களை செய்கிறவர்களே என் உண்மையான சகோதர சகோதரிகளும் தாயும் ஆவார்கள்
என்று அவனுக்கு பதிலளித்தார்.